சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன். 32 அத்தியாயம், கடற்கள்ளி. கடல்வேந்தன் மரக்கலத்துக்கு அறையில், உங்களை யார் சிரிக்க சொன்னது என்று அவனை கடிந்து கொண்டு அவனது கன்னத்தோடு தனது கன்னத்தை வைத்து இழைத்த நிலக்கள்ளி சற்று விலகி நின்று அவன் முகத்தை ஏறிட்டு நோக்கினாள். இந்த சமயத்தில் வேந்தனுக்கு ஏதோ சந்தேகம் விரிந்ததால் அவன் கண்டுகொண்டானா என்று மட்டும் கேட்டான். குரலில் சந்தேகத்தோடு சிறிது அதிர்ச்சியும் கலந்து ஒழிக்க அவனது முகத்தில் துளங்கிய உணர்ச்சிகளை கண்ட நிலக்கள்ளி லேசாக நகைத்து, உலகத்தை அதிர்ச்சியுற செய்யும் கடல்வேந்தனுக்கு அதிர்ச்சியை அளிக்கும் சந்தர்ப்பங்கள் உண்டு என்பதை இன்றுதான் கண்டேன் என்றாள். அத்தோடு வெளியே செல்ல திரும்பினாள். அவளுக்கு முன்பு சென்று கதவை தாளிட்டு விட்ட கடல்வேந்தன், இரு, அவசரப்படாதே என்று தடுத்தான் அவளை. அத்தோடு அவள் முதுகை பிடித்து அரை கோடியில் இருந்த மஞ்சத்துக்கும் அழைத்து வந்தான். அவன் வலிமையான கை அவள் பஞ்சு முதுகில் ஏதோ உலக்கை போல் கடினத்துடன் விழுந்து கிடந்தது. அவன் வலுவையும் அவன் தன்னை பற்றி இழுத்த காரணத்தையும் தனக்கு வெகு அருகில் அவன் அறை மூளையிலிருந்த கட்டில் தென்பட்டதையும் கவனித்த நிலக்கள்ளி,
ஆமாம், இங்கு நான் எதற்காக இருக்க வேண்டும், இங்கு என்ன வேலை எனக்கு
என்று போலி உஷ்ணம் ஒலித்த குரலில் வினவினாள். வேலை இருக்கிறது, சொல்கின்றேன், உட்கார்ந்து கொள் என்று கட்டிலில் அவளை உட்கார வைத்தான் கடல்வேந்தன். அவனும் கூட உட்கார்ந்து தனது இடக்கையால் அவள் கழுத்தை வளைத்து தனது தோளில் சாய்த்து கொண்டான்.
வேலையை சொல்லுங்கள்
என்று கேட்டாள் நிலக்கள்ளி. சொற்களை அதிகாரமாகத்தான் உதிர்க்க முயன்றாள். ஆனால் அவற்றின் அதிகாரத்தை விட சங்கடம் நிரம்பி நின்றது. அதை கவனிக்கவே செய்த கடல்வேந்தன் அவள் கழுத்தை அணைத்த கையை அகற்றாமலே, நிலக்கள்ளி, என்ன அவசரம், சிறிது நேரம் கழித்து தான் சொல்கின்றேனே என்றான்.
இப்பொழுது 2 சமம் வந்துவிட்டது
என்று சுட்டி காட்டிய நிலக்கள்ளி அவன் வழக்கை தனது இடையின் முன்பக்கத்தில் ஊறுவதைக் கண்டதும் அதை தன் கைகளால் பிடித்து நிறுத்தினாள்.
கொஞ்சம் நிதானம் இருக்கட்டும்
என்று எச்சரித்தாள். கடல்வேந்தன் தன் கையை தேக்கிய பூங்கரங்களை நோக்கினான். பிறகு பூவை போலவே மிருதுவான அவள் கன்னங்களை நோக்கினான். பிறகு அவள் கன்னம் ஒன்றில் தனது கன்னத்தால் இழைத்து கன்னத்தை லேசாக திருப்பி அவள் உதடுகளை தனது உதடுகளால் தீண்டினார். அவன் வலிய உதடுகள் தனது உதடுகளை தீண்டியதால் சற்றே உணர்ச்சி வசப்பட்ட நிலக்கள்ளி,
வேந்தரே, உங்கள் நேர்மையை இந்த மரக்களத்து மாலுமிகள் நம்புகின்றார்கள், என் தந்தையும் நம்புகின்றார். கடல்வேந்தன் கொள்ளைக்காரன் எனினும் நெறி தவறாதவன் என்று பெயர் இருக்கிறது. அது தவிர நீங்கள் எனக்கு அளித்த உறுதியும் ஏன் உங்கள் சபதமும் இருக்கிறது. இவற்றையெல்லாம் பெண்ணாசியால் காற்றில் விடாதீர்கள்
என்றாள் வேட்கையும் கடமையும் கலந்து ஒழித்த குரலில். கடல்வேந்தன் கண்களில் விவரம் புரியாத ஒளி ஒன்று தோன்றியது. நீ சொல்லினதற்கு எல்லாம் முரணாக என்ன நடந்துவிட்டது என்று வினவினார்.
எதுவும் நடக்கவில்லை என்று கூறிய நிலக்கள்ளி தனது கழுத்தை சுற்றியிருந்து அவன் கையை நீக்கிவிட்டு மெல்ல அவன் மடியில் சாய்ந்து தனது மலர் கண்களை அவனை நோக்கி நிமிர்த்தினாள்.
நடப்பது நமதிஷ்டம், நினைப்பது பிறர் இஷ்டம் என்ற நிலக்கள்ளி தனது பாதி உடலை அவன் உரத்த மடியில் திருப்பினாள் லேசாக. கடல்வேந்தன் அவள் முகத்தை பார்த்தான். உள்ளே அவள் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டதால் அந்த அழகையும் கவனித்தான். அதன் விளைவாக தனக்கு தானே ஏற்படுத்தி கொண்ட கட்டுப்பாட்டையும் மீறி அவள் மார்பில் தனது முகத்தை பதித்தான் சில வினாடிகள். பிறகு லேசாக முகத்தை நிமிர்த்தி, என்ன புதிர் போடுகிறாய் நிலக்கள்ளி என்றும் கேட்டான். நிலக்கள்ளி அவனது கைகளோடு தனது கைகளை பின்னிக் கொண்டாள்.
நான் சொன்னதில் புதிர் ஏதும் இல்லையே. இத்தனை நாள் இரவு மூண்டதும் என்னை எனது அறைக்கு அனுப்பிவிடுவீர்கள். அதனால் என்னை சாதாரண மாலுமியாக மட்டும் நடத்துவதாக மற்ற மாலுமிகள் நினைத்தார்கள். இன்று 2 ஜாமத்தில் உங்கள் அறையில் தனித்திருக்கின்றேன். எப்படி இருக்கின்றேன் என்பதை நீங்களே பார்க்கின்றீர்கள். இதை பற்றி மாலுமிகள் என்ன நினைப்பார்கள்
என்று வினவினாள். அவன் அவள் மலர் முகத்தை நோக்கினான். நன்றாக குனிந்தான். மீண்டும், என்ன நினைப்பார்கள் என்று கேட்டான்.
உங்கள் நேர்மையை நினைத்து நகைப்பார்கள். என்னை பற்றி அவர்கள் நினைக்கக்கூடியது ஒன்றுதான்
என்று நிலக்கள்ளி பேச்சை பாதியில் நிறுத்தினாள். கடல்வேந்தன் அவள் கன்னத்தோடு தனது கன்னத்தை வைத்து நன்றாக இழைத்தான். பிறகு மடியில் கிடந்த அவளை தூக்கி கட்டிலில் நன்றாக கிடத்தி அவள் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு தனது கை ஒன்றை அவள் உடலுக்குள் குறுக்கே போட்டான். அந்த நிலையில் அவளை நோக்கி, நிலக்கள்ளி, யார் எதை நினைத்தால் என்ன, நமக்கு என்று ஒரு கொள்கை கிடையாதா என்று கேட்டு அவள் உடலை குறுக்கே விழுந்து கையால் இறுக்கினாள். அதை கவனித்த நிலக்கள்ளி லேசாக நகைத்தாள்.
கொள்கை திவ்யமாக இருக்கிறது என்று சொன்னாள்.
ஏன், நமது கொள்கைக்கு என்ன என்று கடல்வேந்தன் மீண்டும் வினவினான்.
அறைக்கு போக திரும்பியவளை இழுத்து வந்து கட்டிலில் உட்கார வைத்தீர்கள். இப்பொழுது படுக்க வைத்திருக்கின்றீர்கள். அடுத்து உங்கள் பித்தம் எந்த நிலைக்கு போகுமோ.
இதை கேட்ட கடல்வேந்தன் அவளை நோக்கி குனிந்து, அடுத்த நிலை என்ன, எந்த நிலையை சொல்கின்றாய் என்று மெதுவாக வினவினான்.
நிலக்கள்ளி உணர்ச்சி மிகுதியால் கண்களை மூடிக்கொண்டாள். சொல்ல தேவையில்லை என்றால் செவ்விய உதடுகளை மெதுவாக அசைத்து,
சொல்ல தேவையில்லையா,
வேந்தன் உணர்ச்சி கொந்தளித்த குரலில் கேட்டான். சொல்ல தேவையும் இல்லை, சொல்லி தெரிவதும் இல்லை.
விளங்கவில்லை.
வாழ்க்கையில் போதிக்கப்படுவது சிலதான், மற்றவை பிறக்கும் போதே பிறக்கின்றது, வளரும் போது வளர்கின்றது, இணையும் போது இணைகிறது. இதற்கு பாடம் சொல்ல எந்த புலவரும் வேண்டாம்.
இதற்கு புலவர் கிடையாதா?
உண்டு.
யார் அவர்?
இயற்கை என்பவர்.
இப்படி பேசிய நிலக்கள்ளி சற்றே புரண்டு படுத்தாள் கட்டிலில். அதனால் எழுந்த ஒரு புறத்து பின்னழுகை மிக பெரிதாக தெரிந்தது கடல்வேந்தன் கண்களுக்கு.
அடி நிலக்கள்ளி, நீ பொல்லாதவள் என்றான்.
உணர்ச்சிகள் முற்றிவிட்டதால் அவளும் சுய நிலை இழந்தாள். மரியாதையை கைவிட்டு பேசினாள்.
பொல்லைக்காரனே, நீ மட்டும் என்னவாம்? என் உடலை மட்டுமின்றி உணர்ச்சிகளையும் புரட்டுகிறாயே. அயோக்கியனே, கொடியவனே, என்னை ஏன் கொடுமைப்படுத்துகின்றாய்
என்று கேட்டு சரல் என்று திரும்பி அவன் தலையை தனது கைகளால் தனது பின் எழில் மேடையில் இருந்து முன்புறம் அடிக்க புரட்டினாள்.
கடல்வீந்தன் உணர்ச்சிகளும் காற்றில் பறந்தன. அடி நிலக்கள்ளி, நீ நிலத்தில் மட்டுமல்ல கள்ளி, கடலிலும் கள்ளிதான், கடற்கள்ளி. கடல்வேந்தனையே மயக்கிய உன்னை தண்டிக்காமல் விடுவது தவறு.
அவன் கை ஒன்றை எடுத்து தன் இடையில் வைத்து அழுத்திக் கொண்டாள்.
வேந்தா
என்று மெதுவாக அழைத்தாள். அவன் அவள் மடியிலிருந்து மெல்ல எழுந்து அவள் மீது ஊர்ந்து காதருகில் உதடுகளை குனிந்து
என்னடி என்று கேட்டான்.
நிலக்கள்ளியின் கண்கள் மூடிக்கிடந்தன.
வர வர அடிபட்டம் அதிகமாகிறது
என்று முணுமுணுத்தாள்.
நீ என் அடிமைதானே, எப்படி அழைத்தால் என்ன
என்று அவன் கேட்டான் அவள் காதுக்கருகில். அவளும் மெதுவாக கேட்டாள்.
யார் யாருக்கு அடிமை
என்று? காட்டுகிறேன் பார் என்று சொல்லி எழுந்த கடல்வேந்தன் அவளை மீண்டும் முற்று நோக்கினான். அரை விளக்கில் அலைந்த ஆடைகளோடு அவள் தெய்வமோகினி போல் மிக அழகாக கட்டிலில் கிடந்தாள். சாளரத்தின் மூலம் திடீர் என்று அடித்த கடல் காற்று அவள் மேலாடையை விளக்கியதை கூட அவள் லட்சியம் செய்யவில்லை. அவள் பக்கத்தில் அமர்ந்த கடல்வேந்தன் அவள் கால்களை பற்றி பிடித்தான். நிலக்கள்ளி நகைத்து
யார் யாருக்கு அடிமை
என்று கேட்டாள்.
நான் தான் உனக்கு அடிமை என்று கடல்வேந்தன் அவள் கால்களை பற்றிய வண்ணம் அவள் அணிந்திருந்த நீல நிற சேலையோடு விளையாட ஆரம்பித்தான்.
எச்சரித்தாள் நிலக்கள்ளி.
கையை எடுங்கள்
என்றும் சீறினாள். அவன் அவள் உடலை தனது மடியில் கிடத்திக் கொண்டான்.
அடுத்து என்ன என்றும் கேட்டான்.
அவனை அனுப்புங்கள்
என்றாள் நிலக்கள்ளி. நான் வேண்டாமா என்று கடல்வேந்தன் கேட்டான்.
வேண்டும்.
அவனும்
வேண்டும்.
இரண்டு பேருமா?
ஆம்.
இதை கேட்ட கடல்வேந்தன்,
அடி கடற்கள்ளி, இருவருமா வேண்டும் உனக்கு? உன்னை என்ன செய்கின்றேன் பார்
என்று கூறி கதவிடம் சென்று நீண்ட நேரம் நின்றான்.
பிறகு பரமவேகத்தோடு திரும்பி கட்டிலுக்கு வந்தான்.
அவன் அசுர வேகம் அவளுக்கு அச்சத்தை அளித்தது. ஆனால் அச்சம் தவிடு பொடியாகும் நிலை அது.
விரகம் பூரணமாக தலையெடுத்த நேரம் அது. அடுத்து நடந்தது ஊகத்துக்கு அப்பாற்பட்டது.
இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒலியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.